إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم الله إن الذي يارغله أنب الشهود الرخله الله وي بيانده تقوى سيده அவனால் ஏவப்பட்ட ஏவடுகளையெல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பூவுலகத்தில் மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நியமத்தை நமக்கு அருள் இருக்கிறான். எப்படி ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியமோ, இதே போன்று இந்த பூவுலகத்தில் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தீன் அவசியம். யாருடைய வாழ்க்கையில் தீனை இழந்து விடுவார்களோ, அல்லது யார் தீனை விட்டு தூரமாகி விடுவார்களோ, யாரு அல்லாஹுடைய நியமத் என்று சொல்லக்கூடிய தீன் என்று சொல்லக்கூடிய நியமத்தை விட்டும் தன்னுடைய வாழ்க்கையை புறக்கணித்துக் கொள்வார்களோ, அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஒமன் அல்லாஹ் மிக தெளிவாகவும் சொல்லிவிட்டான், உருக்கமாக சொல்லிவிட்டான். உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளை யாரு புறக்கணிப்பார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஆகப்பெரிய சோதனை, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் நெருக்கடியை கண்டுகொள்வார்கள். எல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் சந்தோஷம் இருக்க மாட்டார்கள். எல்லாத்தையும் கண்டுகொள்வார்கள், ஆனால் உள்ளம் எப்பொழுதுமே இறுக்கமாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் ஏராளமான நியமத்துகளை பற்றி சொல்லி இருக்கிறான். அல்லாஹுடைய நியமத்துகள், அல்லாஹுடைய அருக்குடைகளை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீங்க என்றிருந்தால் அதை உங்களால் எண்ண முடியாது, அதை உங்களால் கவுண்ட் பண்ணி முடிக்க முடியாது. உங்களோட வாழ்க்கை முடிந்துவிடும், ஆனா அல்லாஹுடைய நியமத்துகளை உங்களால் எண்ண முடியாது. அல்லாஹுடைய நியமத்துகளை நீங்க எண்ணி பார்ப்பீங்க என்றிருந்தால் அதை உங்களால கணக்கெடுக்க முடியாது என்ற கருத்தை குர்ஆன் மிகவும் தெளிவாக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, இந்த எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தில் பூர்த்தி செய்யவில்லை. இந்த உலகத்தில் இந்த நியமத்துகள் அனைத்தையும் வெறுமனே ஒரு அரைக்குறையாக தந்திருக்கிறான். இந்த கண் பார்க்கிறது, ஆனால் இந்த நியமத்து இருக்கிறது, இது பரிபூர்ணமான ஒரு நியமத்து அல்ல. இந்த நியமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சுவர்க்க லோகத்தில் பூர்த்தி செய்வான். நாங்க குடிக்கக்கூடிய பால் ஒரு நியமத். அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பால் இருக்குதே, இது இது வெள்ள வெளியேறின்ற பால், பிறந்த பிள்ளைக்கும் பாலத்தான் கொடுக்கிறீங்க, சக்கராத்தில் ஒருத்தர் மூத்தாகி கொண்டிருக்கிறாரு அவருக்கும் நாங்க பால் தான் பருக்குவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இது யாருக்குமே அடுப்பு தட்டாது, இது யாருக்குமே அடுக்காது, காலையிலும் குடிப்பார்கள் மாலையிலும் குடிப்பார்கள், பிறந்த பிள்ளையும் குடிக்கிறது, சக்கராத்தில் உள்ள ஒருவனும் குடிக்கிறான். இந்த பால் ஒரு நியமத், ஆனா இந்த நியமத்து பூர்த்தியான நியமத் அல்ல. இந்த பாலை நீங்க சூடாக்கவில்லை என்றிருந்தால், இந்த பாலை நீங்க பாதுகாக்க வேண்டிய முறையில் பாதுகாக்கவில்லை என்றிருந்தால் இந்த பால் கெட்டு போய்விடும். ஆனா சுவர்க்கலோகத்துல பால் ஆறாக ஓடிக்கொண்டிருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கலோகத்துல பால் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும், ஆனா அதில் ஒரு நாடும் வாடை நிறம் சுவை மாறமாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நிஅமத்தை அங்கே வைத்து பூர்த்தி செய்து விடுவான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு காட்டக்கூடிய அன்பு, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு காட்டக்கூடிய அன்பு, இது பரிபூர்ணமான அன்பல்ல, இது ஒரு குறையான அன்பு. சுனாமி வந்த சந்தர்ப்பத்தில் எத்தனையோ தாய்மார்கள் அந்த வெள்ள அந்த அலையை கண்டு, அந்த பேரலையை கண்டு தொட்டில்ல தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை மறந்து விட்டார்கள். தொட்டில உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை மறந்து யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்ன பாதுகாரு யா அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு ஓடி ஓடி வந்தவர்கள் பல நாட்களுக்கு பிறகுதான் மயக்கம் தெளிந்து கேட்கிறாங்க என்ற பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு என்பதாக. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு காட்டக்கூடிய அன்பு கூட பூர்த்தியான அன்பல்ல, அல்லாஹ் அதையும் சுவர்க்கத்தில்தான் பூர்த்தி செய்வான். ஆனா இந்த பூலகத்துல அல்லாஹ் ஒரே ஒரு ஞானத்தை மட்டும் பூர்த்தி செய்து விட்டான். ஒரே ஒரு நியமத்தை அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டான், அந்த நியமத் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அந்த நியமத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், அந்த நியமத்தை நான் இத்மாம் செய்து விட்டேன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நியமத்தி, என்னுடைய நியமத்தை என்று சொல்லக்கூடிய அருக்குடையான இந்த தீனை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன். இதுல யாரும் வந்து கையளிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்குமே கையளிக்க முடியாத அளவுக்கு இந்த தீனை அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான். உலகத்தில் இந்த தீன் இந்த ஷரியத் இருக்கிறது, இது கொடுக்கப்பட்ட காலம், இது இறங்கிய காலம் இருக்கிறது, இது மக்கள் ஒட்டகத்தில ஏறி சவாரி செய்யக்கூடிய காலம். இன்னைக்கு மக்கள் எந்த காலத்துல பயணம் செய்யறாங்கண்டா, லைட்டிங் ஸ்பீட்ல ஒளி வேகத்துல எங்களுக்கு எப்படி பறக்க முடியும், நாங்க எப்படி அந்த டிஸ்டன்ஸ் அடைய முடியும் என்பதற்காக வேண்டி மக்கள் திட்டம் திட்டக்கூடிய காலகட்டத்துக்கும் அந்த மார்க்கத்தை எல்லாம் பொருத்தமானதாக, அந்த மார்க்கத்தை எல்லாம் சுப்ஹானஹு தஆலா பொருத்தமான ஒரு நியமத்தாக அல்லாஹ்வாக்கி வைத்திருக்கிறான். உலகத்தில் யாருக்கும் சொல்ல முடியாது ஒட்டக காலத்தில் எழுதப்பட்ட இறக்கி வைக்கப்பட்ட இந்த திருவேதம் இந்த குர்ஆன் இருக்கிறது, இது இந்த யுகத்துக்கு எப்படி பொருந்தும் என்று யாராலையும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சகல பிரச்சனைகளுக்கும் சகல கேள்விகளுக்கும் பதிலாக அல்லாஹ் குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறான், அல்லாஹ் தீனை ஆக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது குடுக்கல் வாங்கல் வியாபாரத்துடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எக்கானமியுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பைனான்ஸுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல இன மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் பல இன மக்களுடன் சேர்ந்து வாழுகிறோம், எப்படி வாழ வேண்டும், எங்களுக்கு என்ன புத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டிவிட்டது. துரஷ்டவசமான விடயம் என்ன தெரியுமா, இந்த குர்ஆனை நாங்கள் ரமபானுக்கு மட்டுமாக்கிவிட்டோம், இந்த குர்ஆனை நாங்கள் மையத்தூட்டுக்கு மட்டுமாக்கிவிட்டோம், இந்த குர்ஆனை நாங்கள் தொழுகைக்கு மட்டுமாக்கிவிட்டோம். குர்ஆனை பரட்டி பாருங்க, குர்ஆன்ல என்ன இருக்குது, நான் எப்படி பணம் திரட்ட வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், அஹல்லல்லாஹுல் பை, அல்லாஹ் உனக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி விட்டான். இஸ்லாம் மிகவும் அழகான பிரின்சிபல்ஸ், மிகவும் அழகான கோட்பாடுகளை முன்வைத்திருக்கிறது. இபாதத் என்று சொல்லும் பொழுது மார்க்கம் என்ன தெரியுமா சொல்லி தருகிறது எங்களுக்கு, எது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ இதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 5 வேளை தான் தொழ வேண்டும், யாருக்குமே ஆராக்க முடியாது. ஒரு நாளைக்கு மக்ரிபு 3 ரக்காத்துக்கள் தான், நாங்கள் அசர் தொழக்கூடிய 4 ரக்காத்தை மக்ரிபாக ஆக்குவோமே என்று யாருக்கும் செய்ய முடியாது. எங்களுக்கு எது சொல்லப்பட்டிருக்கிறதோ இதைத்தான் நாங்கள் இபாதத்தில் செய்வோம். அதே சந்தர்ப்பத்தில் கொடுக்கல் வாங்கல் என்று வரும் பொழுது, வர்த்தக நடவடிக்கைகள் என்று வரும் பொழுது, எக்கானமி என்று வரும் பொழுது, பைனான்ஸ் என்று வரும் பொழுது, எங்களுக்கு இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லி தருகிறது, எது வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இதை மட்டும் தவிந்து கொள்ளுங்கோ, அதுக்கு மேல உள்ளதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும். எது வானம் என்றப்பட்டிருக்கிறதோ, வட்டி ஹராம் ஆக்கப்பட்டிருக்கிறது, இதை தவிந்து கொள்ளுங்கள். லஞ்சம் கொடுப்பது ஹராம் ஆக்கப்பட்டிருக்கிறது, இதை தவிந்து கொள்ளுங்கள். வர்த்தகத்தில் பொய் பேசுவதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், பொய் பேச வேண்டாம். வியாபாரத்தில் பைனான்ஸ்ல எக்கானமியில யாரும் பொய் செய்ய வேண்டாம். அன்பான சகோதரர்களே, வியாபாரத்தில் எது வானமண்டப்பட்டிருக்கிறதோ இதை தெரிந்து கொள்ளுங்கள். இபாதத்தை எடுத்துக்கொண்டால் எது செய்யும்படியாக ஏவப்பட்டிருக்கிறதோ இதை மாத்திரம் செய்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவியாக வாழுகிறோம், தந்தை மைந்தனாக வாழுகிறார், பேரண்ட்ஸாக வாழுகிறோம், சில்ட்ரன்ஸாக வாழுகிறோம், நாங்க எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், அங்க ஏறியதும் அல்ல, அங்க விளக்கியதும் அல்ல, ஷரீஅத்தினுடைய இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு எப்படியெல்லாம் விட்டுக் கொடுத்து, எப்படியெல்லாம் மன்னித்து, எப்படியெல்லாம் ஒருவரை ஒருவர் மறந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமோ, அந்த வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியுமோ, அப்படியெல்லாம் நீங்கள் விட்டுக் கொடுத்து கட்டியெழுப்புங்கள். சுபஹானல்லாஹ். அங்க சொல்ல இல்ல, அல்லாஹ் நான் சொன்னதை மட்டும்தான் நீ குடும்பத்தில செய்ய வேண்டும், அல்லது நான் விளக்கியதை மட்டும்தான் தவிந்து கொண்டு சொல்ல இல்ல. கணவன் மனைவியாக வாழுகிறோம், கணவன் மனைவியாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், ஷரீஅத்தினுடைய கோட்பாடுகளுக்கு உள்ளே இருந்து கொண்டு எப்படியெல்லாம் விட்டுக் கொடுத்து, எப்படியெல்லாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து, எப்படியெல்லாம் ஒருவரை ஒருவர் மறந்து, ஒருவருடைய தவறை இன்னொரு ஒருவர் மறைத்து எப்படி வாழ முடியுமோ, அப்படியெல்லாம் வாழ்வதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் குர்ஆன் மிகத் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இஸ்லாம் அழகான வழிகாட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மிகவும் அழகான ஒரு புத்திமதி. இன்னைக்கு இந்த உம்மத்தில, இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு தலையங்கம் தான் எப்படி என்று சொன்னால், நான் என்ற பணத்தை, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வத்தை, என்ற ஜீவிய காலத்தில் நான் எப்படி இதை பராமரிக்க வேண்டும், இதை நான் எப்படி பராமரிக்க வேண்டும். இது நாங்க மட்டுமல்ல, உலகத்தில் எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களும் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய அசெட், தனக்கு சொந்தமான பொருள், அது வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், அது பெரும் வியாபாரங்களாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம், என்னுடைய பணத்தை, என்னுடைய செல்வத்தை நான் எப்படி நிர்வகிக்க வேண்டும், நான் எப்படி அதை பங்கிற்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் இஸ்லாம் ஏராளம் பேசியிருக்கிறது. அதுல மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் இன்றைய ஹுத்பாவுடைய பிரசங்கத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்துல சொல்றாங்க, எப்ப உம்மத்துல ஃபர்து இல்லாம ஆகிடுமோ அன்றைக்கு உம்மத்துல ஹராம் வர ஆரம்பித்து விடும், எப்ப உம்மத்துல சுன்னத் இல்லா போகுமோ அன்றைக்கு உம்மத்துல பிதாத்துகள் வர ஆரம்பித்து விடும், என்றைக்கு உம்மத்துல பொதுநலம் இல்லாமல் போயிடுமோ அன்றைக்கு உம்மத்துல சுயநலம் வந்துவிடும். இன்றைக்கு உம்மத் பொதுநலத்தை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு கம்யூனிட்டிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை பத்தி எல்லாரும் மறந்துட்டாங்க, யாருக்குமே அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் நன்றாக இருக்குகிறேன், என் குடும்பம் நன்றாக இருக்குது, எனக்கு ஒரு தொழுகிறதுக்கு பள்ளி இருக்குது, என் புள்ள படிக்கணும் என்று தேவைப்பட்டா எனக்கு அப்ரோடுக்கு அனுப்பேலும், அங்க அனுப்பி என் புள்ளைய நான் படிப்பூட்டுவேன், எனக்கு எல்லா பிரச்சனையும் இல்லை, நான் கம்ஃபர்டபுளாக வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய பொதுநலமுடைய மக்களாகத்தான் இன்னைக்கு நாட்டில் வாழக்கூடிய 99% மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு படி கொஞ்சம் மேலுக்கு போங்கோ, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் என்ன செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் சுமார் 2000 பள்ளி வாசல் இருக்கிறது, இந்த நாட்டில் சுமார் 750 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது, இந்த நாட்டில் சுமார் 1500 மேற்பட்ட மையவாடிகள் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், இந்த பள்ளி எப்படி உருவானது, இந்த ஸ்கூல்ஸ் எப்படி உருவானது, அல்லது இந்த மையவாடிகள் எப்படி உருவானது, இதுக்கு யாரு காணி கொடுத்தாங்க, இந்த காணி வாங்குறதுக்கு எந்த பள்ளியில சகன் வச்சு மக்கள்கிட்ட வசூல் பண்ணினாங்க என்றத பார்க்கும் பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே வெட்கமாக இருக்கிறது. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் செஞ்ச ஹஜ்ஜுகள் குறைவு, உம்ராக்கள் செஞ்சது குறைவு, பிடித்த நோன்பு குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் சமூகத்தை பற்றியும் எங்களை பற்றி பின்னால் வரக்கூடிய மக்களை பற்றி அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஜனாசாக்கள் அடக்கப்படுவதற்கான மையவாடிகளையும், 10 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் இந்த குடும்பம் 1000 குடும்பமாக மாறிவிட்டால் அவர்களுடைய ஜனாசாக்கள் அடக்கப்படுவதற்கு தேவையான அளவுக்குரிய மையவாடிகளையும் உருவாக்கிவிட்டு தான் மூத்தாக இருக்கிறார்கள். முஸ்லீம் பாடசாலைகள், இந்த நாட்டில் 750 மேற்பட்ட இஸ்லாமிய முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒன்று கேட்கிறேன், இந்த பாடசாலைகள்ல எந்த பாடசாலைக்கு எந்த அரசாங்கம் காணி கொடுத்தது? இல்லை, அரசாங்கம் கொடுத்த காணிகள் அல்ல இது, இது அரசமயப்படுத்தப்பட்டு விட்டது. இது ஆரம்பத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு ஹாஜியார், அங்கே இருந்த ஒரு செல்வந்தர், அங்கே இருந்த ஒரு வியாபாரி, அவருடைய காணியில 10 ஏக்கர் காணியை கொடுத்தாரு, 2 ஏக்கர் காணியை கொடுத்தாரு, இதுல ஒரு ஸ்கூலை கட்டுங்கோ. ஒரு குடிசையாக கட்டப்பட்ட பாடசாலைகள் தான் இன்றைக்கு தேசிய பாடசாலைகளாக மாறியிருக்கிறது. 205 மதரசாக்கள் இருக்கிறது. இந்த காணி யார் கொடுத்தாங்க, எப்படி உருவானது? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மக்கள் சுயநலத்தை மறந்தார்கள். பொதுநலம் பேணியதின் காரணமாகத்தான் இன்றைக்கு அல்ஹம்துலில்லா சும்மா அல்ஹம்துலில்லா முஸ்லீம்களுடைய ஜனாதாக்கள் அடக்கப்படுவதற்கும் முஸ்லீம்களுடைய பள்ளி வாயில்களும் இப்படி செழிப்பாக இருப்பதற்கு காரணம் எங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இந்த பள்ளியை கட்டுறதுக்கும் பள்ளியை நிர்வகிப்பதற்கும் பள்ளியினுடைய அத்தனை தேவைகளுக்குமான ஏற்பாடுகளை செய்துவிட்டு போனார்கள். உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பாப்போம், நாங்க யாருமே பள்ளிக்கு காணி வாங்க சகம் பிடிக்கிறதில்ல. பள்ளிக்கு சகம் பிடிக்கிறது காணி வாங்கறதுக்கு அல்ல, பள்ளிக்கு பெயிண்ட் பண்றதுக்கு, கலா வாஷ் பண்றதுக்கு. ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஒரு பள்ளியை உடைச்சிட்டு கட்டுறதுக்கு உடைத்து விட்டு, அதாவது பள்ளியை உடைத்து விட்டு புதிய ஒரு பள்ளி கட்ட வேண்டும் என்று சொல்லி பட்ஜெட் போட்டா, அந்த பட்ஜெட் வருகிறது சுமார் ப்ரொஜெக்டுடைய பட்ஜெட் எவ்வளவு சொன்னா ஒரு 30 மில்லியன் 3 கோடி ரூபாய் வருகிறது என்பதாக வைத்துக் கொண்டா, அதே தெருவுல எந்த தெருவில் அந்த பள்ளி வருகிறதோ அதே தெருவுல 10 முஸ்லீம் வீடு இருக்கிறதே, ஒவ்வொரு வீடும் 50 மில்லியனுக்கு மேல உள்ள பொறுமதியான வீடுகள். நான் கேட்கிறேன், ஏன் ஊட்ட கட்டுறதுக்கு நான் எந்த இடத்துல சகம் பிடித்தேன், ஏண்ட ஊட்ட கட்டுறதுக்கு நான் யாரிடத்துல வசூலுக்கு போறேன்? அல்லாஹ்வுடைய ஒரு மாளிகையை ஏண்ட வீட்டை கட்டுவது போன்று, ஏண்ட வீட்டை நிர்வகிப்பது போன்று ஏன் என்னால் அல்லாஹ்வுடைய மாளிகையை எனக்கு நிர்வகிக்க முடியாதா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சுயநலம் பேர ஆரம்பித்தோம். அந்த சுயநலத்துடைய தன்மை என்ன தெரியுமா? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் சாபமிடவில்லை, உண்மையை கலைக்குகிறேன். அந்த சுயநலத்தினுடைய தன்மை என்னவென்று சொன்னால், சுயநலம் பேணினோம், குழந்தைகளுக்கும் சுயநலத்தை படித்துக் கொடுத்தோம். தந்தையினுடைய தன்மை, தந்தையினுடைய ரத்தத்தில் இருந்த அந்த ஊறி போயிருந்த சுயநலம் என்று சொல்லக்கூடிய தன்மை என்ன எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்துவிட்டது. எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்த சுயநலத்தின் காரணமாக சகோதரர்கள் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், சகோதரர்கள் சண்டை பிடிக்கிறார்கள். மூத்த நானே சொல்றாரு, தம்பிக்கு கொடுக்க மாட்டேன், எனக்குத்தான் சொந்த விதி. இரண்டாவது தம்பி சொல்றாரு, எனக்குத்தான் சொந்தம், உனக்கு சொந்தமில்லை, நாங்கள் வளர்த்து பேசுவோம், நாங்கள் சண்டை பிடிப்போம், பிரச்சனை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இரக்கமாக சொல்லுகிறேன், இந்த குணத்தை படித்துக் கொண்டது எங்களுடைய குழந்தைகள் எங்களிடமிருந்துதான். இந்த குணத்தை படித்துக் கொண்டது என்னுடைய குழந்தைகள் எங்களை இருந்துதான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குறைஞ்சபட்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் 2 பாடம் இருக்கிறது. இந்த 2 பாடமும் மதரசாக்கள் வெறுமனே ஒரு பாடமாகத்தான் கற்பிக்கப்படுகிறது, ஒரு பாடமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அதை செய்வக்கூடியவர்களை ரொம்ப அரிதாகத்தான் பார்க்கிறோம். அதுதான் வக்ஃபுடைய பாடம், வசியத்துடைய பாடம். வக்ஃபு செய்யுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. இன்ன ஒன்றையும் இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நீங்க செய்யக்கூடிய வக்ஃபுகள் செய்யாவிட்டாலும், வக்ஃபுகள் செய்யாவிட்டாலும் வக்ஃபுடைய காணிகள்ல, வக்ஃபுடைய பூமிகள்ல, வக்ஃபு செய்யப்பட்ட கடைகள்ல யாரெல்லாம் கூலிக்கு இருக்கிறீங்களோ நீங்க செய்யக்கூடிய பெரிய ஒரு உதவி என்ன தெரியுமா? அந்த ப்ராப்பர்ட்டிக்கு, அந்த கடைக்கு எவ்வளவு மார்க்கெட்ல பஜார்ல கூலியாக மக்கள் கொடுப்பார்களோ அந்த கூலியை நீங்க கொடுப்பீங்கன்றது அவங்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட், இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பள்ளிக்கு சொந்தமான காணிகள், முஸ்லீம்களுடைய பள்ளிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ், முஸ்லீம்களுடைய பள்ளிக்கு சொந்தமான இருப்பிடங்கள், இன்றைக்கு என்ன செய்றாங்க? 40 வருடங்களுக்கு முன்னால நாங்க கூலிக்கு எடுத்தோம். இந்த கூலியை நாங்க 40 வருடங்களுக்கு முன்னால 35 ரூபாய் தான் கொடுத்தோம், அதைத்தான் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்க வக்ஃபு செய்வதை பத்தி நான் பேச இல்ல, நீங்க வக்ஃபுடைய காணிகள்ல இருக்கக்கூடியவர்கள் குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட காணியை திருப்பி கேட்க இல்லாட்டியும் நீங்க என்ன செய்யணும்? மனசாட்சியை தொட்டு பார்த்து அந்த காணிக்கு என்ன விலை இன்றைக்கு போகுதோ அந்த விலைய பள்ளிக்கு திருப்பி கொடுங்கோ. இது பள்ளியினுடைய சொத்து, இது அல்லாஹுடைய சொத்து, இது வக்ஃபுடைய சொத்து, இதை விற்க முடியாது, இதுல யாருக்கும் கையடிக்க முடியாது. இரண்டாவது வசியத்தன் இருக்கிறது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஞ்சபட்ச ஒன்றையாவது செய்வாப்பா, உண்ட ஜீவிய காலத்தில் ஒன்னால சதக்கா கொடுக்க முடியல, வக்ஃபு செய்ய முடியல, ஒரு சதக்கத்தில் ஜாரியாக உருவாக்க முடியல, சுயமாக ஒரு பள்ளியை கட்ட விரும்பல, நீ ஐசி ரூம்ல உண்ட ரூஹ் தொண்ட குனிக்கு வந்திருக்கிறது, மூத்தாகி கொண்டிருக்கிறாய், அந்த கட்டத்திலும் அல்லாஹ் உனக்கு அவகாசம் தாரான், உண்ட அசட்ல, உண்ட சொத்துல ஒரு மூணில் உண்ட சமூகத்துக்காக வேண்டி விட்டு விட்டு போ. வசியத் என்ற பேர்ல, வசியத் என்ற பேர்ல குறைஞ்சபட்சம் வாழ
வாழக்குள்ள கொடுக்க விரும்பல, வாழக்குள்ள கொடுக்கறதுக்கு உள்ள மனம் கொடுக்கல, அந்த கஞ்சத்தனம் உங்களை போட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறது. எப்படி கொடுக்கிறது, எப்படி இதை கொடுக்க முடியும் என்று நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, குறைஞ்ச பட்சம் நீ மௌத்துடைய கட்டத்தில் இருக்கிறாய், இதுக்கு பிறகு இந்த துனியாவிலோட கோட்டா முடிந்து விட்டது, உனக்கு இதுக்கு பிறகு தின்ன முடியாது, உனக்கு கொடுக்க முடியாது, நீ மரணத்தை தான் சந்திக்க போகிறாய். கல்லா இதா பலவத் தவாபி வகில மன் ரூஹ் வவன்ன அன்னஹு அல்ஃபிராக் வலதஃபத் அஸ்ஸாக் பிஸ்ஸாக் ஃபலா உக்ஸிம் فلولا اذا بلغت الحلقوم وانتم حينئذ تنظرون ونحن اقرب اليه منكم ولكن لا تبصرون الله قران சுட்டி காட்டுகிறான், தொண்ட குலுக்கி ரூஹ் வந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் எப்படி இருப்போம் என்பதை, எங்களோட ரூஹ் தொண்ட குலுக்கி வந்து விட்டது எப்படி இருப்போம், எங்கட சூப்பர் பவர் எங்க போய்விடும், எங்கட நாலேஜ் எங்க போய்விடும், எங்கட நெட்வொர்க் எங்க போய்விடும். அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, குறைஞ்ச பட்சம் அந்த கட்டத்திலேயாவது உன்ட சொத்தை உன்ட குடும்பத்திற்கு மட்டும் பங்கிட்டு கொடுக்காம, உன்ட குடும்பத்திற்கு மட்டும் அதை கொடுத்துட்டு போகாம, சமூகத்துக்கு சொசைட்டிக்கு குடும்ப உம்மத்துக்காக வேண்டி மனித குலத்துக்காக வேண்டி குறைஞ்ச பட்சம் நலவை செய்து விட்டு போக பாருவாப்பா. மின் பாதி வசியத்தின் யூசா பிஹா உதயனின், அல்லாஹ் வசியத்தை பற்றியும் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். எனவே அன்பானவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களையும் இந்த இடத்தில் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு சொந்தமான பணத்திலும் உங்களுக்கு சொந்தமான பொருளிலும் நீங்கள் அனைத்தையும் குழந்தைகளுக்காக வேண்டி, இன்னைக்கு சமூகம் எப்படி தெரியுமா மாறிவிட்டது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உண்மையை சொல்லுவது நம்முடைய பொறுப்பெண்ணின் கரமாக சொல்லுகிறேன். குழந்தைகளுக்கெல்லாம் வீடு கட்டி முடித்து விட்டு பேர பிள்ளைகளுக்கு வீடு கட்டக்கூடிய மக்களாகத்தான் நாங்கள் மாறிவிட்டோம். குழந்தைகளுக்கு வீடு கட்டி முடித்து விட்டு குழந்தைகளுடைய பிக்ஸ் இன்கமுக்கான ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, ரொம்ப ப்ரௌடா ரொம்ப தைரியமா சொல்றாங்க, பேர புள்ளைக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். பேர புள்ளைக்கு என்ன வயசு, அந்த முதுமை அடைந்த அந்த அப்பாவுடைய வயது 75 தாண்டுகிறது. அவர் சொல்லுகிறார், என் 3 இயர்ஸ் 3 வருட பேத்திக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன், 3 வயசு பேத்திக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சமூகத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்கள். சமூகத்துக்கு என்ன தேவை இருக்கிறது, பள்ளிவாசல் மட்டுமல்ல, மதரசாக்கள் மட்டுமல்ல, பாடசாலைகள் மட்டுமல்ல, ஒரு வாசிக சாலை ஒரு லைப்ரரி தேவை என்று சொன்னால் இந்த முஸ்லீம்கள் இந்த கொழும்பில் எவ்வளவு எத்தனை வீதம் வாழ்கிறோம், ஒரு பள்ளியை சுட்டிக்காட்டுங்க பார்ப்போம். இந்த பள்ளிவாசலில் எங்களுக்கு தேவையான போதுமான அளவு ஒரு நூலகம் கொண்டிருக்கிறது. அங்கே போனால் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் உலக நாடுகளை பற்றியும் முஸ்லீம்கள் உலக நாடுகளில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் எங்களுடைய முன்னோர்களை பற்றியும் படிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாசக சாலை ஒரு லைப்ரரி இருக்கிறது என்று இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்ல முடியும் இல்லை என்பதாகத்தான். ஆனால் நாங்கள் எப்படிப்பட்ட பரம்பரையை சார்ந்தவர்கள், நாங்கள் எப்படிப்பட்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் தெரியுமா, நாங்கள் எழுத்தாளர்கள், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அல்லாஹ் பேனாவின் மீது சத்தியம் செய்திருக்கிறான், அந்த பேனாவினால் எழுதக்கூடிய எழுத்து மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். நாங்கள் அந்த பரம்பரையில் வந்தவர்கள், நாங்கள் பேனா பிடித்து எழுதியவர்கள், நாங்கள் வாசிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுதே குர்ஆனை இறக்கும் பொழுதே வாசியுங்கள் என்று சொல்லி தந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள். ஆனால் இன்றைக்கு பள்ளி வாசல்களை பார்த்தால், பொது இடங்களை பார்த்தால், முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு வாசக சாலை இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இப்படியாக சொல்லப்போனால் நான் அதைகளை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. முஸ்லீம்களுக்கு தேவையான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, அதற்காக வேண்டிய சொத்தின் ஒரு பகுதியை நீங்கள் வசியத்திட்டுங்கள். வசியத் என்பதை குர்ஆன் மிக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இரண்டாவதாக அன்பான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம், இன்னும் ஒன்றையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி இம்ரான் மக்பூல், அல்லாஹ் என்ன ஒரு நாளைக்கு கைப்பற்றி விடுவான், நான் மௌத்தாக கூடியவன் என்ற இல்மு இருக்கிறதே, இது மக்களுக்கு மத்தியில் போய்விடும். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட இல்முல ஒரு இல்மு இருக்கிறது, அனந்தர சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், மீராசுடைய இல்மு இன்ஹெரிட்டன்ஸ் சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், இதை பற்றி உள்ள அறிவு இருக்கிறது. இதை மக்கள் மறந்து விடுவார்கள், இதை மக்கள் அப்படியே என்ன செய்வாங்க, அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கண்டா, எங்கட சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு நாங்க பிரிட்டிஷ் லாவை நாடுவோம், பிரெஞ்சு லாவை நாடுவோம், டச் காராக்களுடைய லாவை நாடுவோம், நாங்க சொல்லுவோம் குரானுடைய லா இந்த நாட்டுக்கு செல்லுபடியாக மாட்டாது, இந்த நாட்டில் எங்களுக்கு அதை பிராக்டிஸ் பண்ண முடியாது என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம், நாங்க வேறொரு லாவின் பக்கமாக போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல மூணு விஷயத்தை, ரெண்டு மூணு விஷயத்தை தான் துல்லியமாக சொல்லி இருக்கிறான். அதாவது மூணு விடயத்தை பத்தி பேசும் பொழுது அந்த விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் நீங்க அதை பத்தி விளங்கிக்கோங்கோ என்று சொல்லாம அல்லாஹ்வாகவே அந்த மூணு விஷயத்தையும் அல்லாஹ் சுட்டி காட்டி விட்டான். அதுல ஒன்று தான் ஜகாத்துடைய பணம் நீங்க சேர்த்துட்டீங்க, ஜகாத்துடைய பணத்தை கலெக்ட் பண்ணிட்டீங்க, இந்த ஜகாத்துடைய பணம் யாருக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும், அல்லாஹ் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அதை எட்டு கூட்டமாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், அது ஏழாகவும் முடியாது ஒன்பதாகவும் முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான் நிச்சயமாக சதகா ஜகாத் இருக்கிறதே இது எட்டு கூட்டத்துக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும், அது ஒன்பதாக முடியாது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியும் கூட அதை ஒன்பதாக ஆக்க முடியாது என்ற அளவுக்கு குர்ஆன் எட்டையும் தெளிவாக சொல்லிவிட்டது. இரண்டாவது ஒன்று சொல்லியிருக்கிறது குர்ஆன், இன்றைக்கு இந்த பாவத்துக்கு யாரு தௌபா செய்வார்கள், இந்த பாவத்தை இதுவரையில் தௌபா ஒரு பக்கம் வைத்து விடுங்கள், நான் ஒரு பாவம் செய்கிறேன் என்ற உணர்வை கூட மக்கள் இதுவரைக்கும் உணரவில்லை. அதுதான் அன்பான சகோதரர்களை பெரியார்களே, ஒரு ஆணுக்கு எத்தனை பெண்கள் மகரமானவர்கள், ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆண்கள் மகரமானவர்கள், ஒரு பெண் எத்தனை ஆண்களுடன் சர்வசாதாரணமாக பிறந்த முடியும், ஒரு பெண் எத்தனை ஆண்களுடன் சர்வசாதாரணமாக சலாம் சொல்லி பிறந்த முடியும் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் என்று சொல்லக்கூடிய தியரியையும் குர்ஆன் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும் வபனாத்துல் அஹி வபனாத் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிக் கொண்டு போறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப நெஞ்சங்களே, இதை படித்து வாழ்க்கையில் அமல் செய்ய பாருங்கள். மூணாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், ஒருவர் மௌத்தாகி விட்டாரா அவர் விட்டு விட்டு போகக்கூடிய பொருளை எப்படி பங்கு வைக்க வேண்டும். இன்னைக்கு மக்கள்கிட்ட பழக்கம் இருக்கிறது, வாப்ப மௌத்தாகித்தாரா, வாப்ப மௌத்தானா வாப்பட சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கொள்கின்றான சகோதரர்களை பெரியார்களே, ஒரு ஜனாசா மௌத்தாகிவிட்டால் அந்த ஜனாசாவுக்கு சொந்தமான அவர் பல்லு தீட்டத்துக்கு பாவித்த டூத் பிரஷாக இருக்கலாம் அல்லது டூத் பேஸ்டாக இருக்கலாம், அவர் அணிந்திருந்த ஷர்ட்டாக இருக்கலாம், எதையுமே யாருக்குமே தொட முடியாது. இது ஒரு பூல், இது அனந்த ரசத்துக்கு உட்பட்டது. என் வாப்பா உடுத்திருந்த ஷர்ட்டை நான் என்ன ஞாபகார்த்தத்துக்கு, வாப்பட ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு போறேன் என்று உங்களுக்கு கொண்டு போக முடியாது. வாப்பா பாவித்த தாயினுடைய காதுல கழுத்துல கையில் இருந்த அத்தனை நகைகளும் தாய் பாவித்த செருப்பாக இருக்கலாம், அனைத்துமே என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் ஒரு பூலுக்கு வர வேண்டும், அதற்கு ஒரு வழி இருக்கிறது. எந்த அளவுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க என்றால், சமகாலத்துடைய இமாம்கள் சமகாலத்துடைய உலமாக்கள் சொல்றாங்க இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு லிர்ரிஜாலி நஸீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல அவ் கத்ர நஸீபன் மஃரூவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி விட்டான், ஒரு ஜனாசா விட்டு விட்டு போன பொருள் அது கொஞ்சமாக இருக்கலாம், அது மிச்சமாக இருக்கலாம், அது குடும்பத்துக்கு அதுல பங்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய பங்கையும், மகனுக்கு எத்தனை பங்கு, மகளுக்கு எத்தனை பங்கு, தாய்க்கு எத்தனை பங்கு, வாப்பாவுக்கு எத்தனை பங்கு, மனைவிக்கு எவ்வளவு போக வேண்டும், கணவனுக்கு எவ்வளவு போக வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல அனைத்தையுமே மிக தெளிவாக தெளிவாக இத்தனை வீதம் இத்தனை பெர்சன்டேஜ் உனக்கு கிடைக்கும், அதுக்கு மேல உனக்கு கிடைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக வகுத்து விட்டான். சில உலமாக்கள் சொல்றாங்க வாப்பா பாவித்த பெனடோல், வாப்பா பாவித்த பெனடோல். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் ஒரு பெனடோல் விலை ஒரு ரூபா 50 சதம். அந்த உலமாக்கள் எழுதுறாங்க இதுவும் அனந்தர சொத்துக்கு உட்பட்டது, அது பூலுக்கு வந்துதான் பங்கு வைக்கப்பட வேண்டும், அது அவங்களுக்கு பாவிக்க முடியாது. இன்னைக்கு என்ன தெரியுமா செய்வாங்க, வாப்ப மௌத்தாகித்தாங்களா, வாப்ப மௌத்தானா உம்மா இத்தாவில் இருந்து வரும் வரைக்கும் வீட்டுல கொடுக்கிற கத்தத்துக்கும் பாவிக்கிற பணம் அந்த பணத்தை தான், இது சுத்த ஹராமான பணம். இந்த பணத்தால கொடுத்த கத்தம் கத்தத்துல பங்கெடுக்கிறத பத்தி நான் பேச வரல, அதுக்கு பாவிக்கப்பட்ட பணம் மூலாதார பணம் சுத்த ஹராமான பணம், அந்த பணத்தை உங்களுக்கு தொட முடியாது. வாப்பட பேர்ல கத்தம் கொடுக்கலுமா ஏழாதா, அதை நீங்க வேறத்தை கேட்டுக்கோங்க, ஆனா அதை கொடுப்பதாக இருந்தா உங்களோட பணத்தால தான் நீங்க கொடுக்க வேண்டும். ரெண்டாவது வாப்பட பேர்ல யாசின் கிதாபு, வாப்பட பேர்ல என்ன கிதாப பிரிண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பாவிக்கிற படம் இந்த படம் பாவிக்க முடியாது, சுத்த ஹராம் இது. கொஞ்சம் பேர் செய்வாங்க வாப்பட பணம், இந்த பணத்தால வாப்பட பேர்ல பள்ளி கட்டுவோம், வாப்பட பேர்ல மதரசாவுக்கு கொடுப்போம், வாப்பட பேர்ல புத்தகம் வாங்கி கொடுப்போம். எதுக்குமே செய்ய முடியாது, எதுக்குமே செய்ய முடியாது. ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவன் பணம் அப்படியே லாக் பண்ணப்பட்டு விடும். அதுக்கு பிறகு அங்க குர்ஆனுடைய சட்டம் இருக்கிறது, அது மட்டும் தான் அப்ளை ஆகும், அது மட்டும் தான் அங்க பிராக்டிஸ் பண்ணப்படும், அதை மட்டும் தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப கொஞ்சம் குறிப்பாக ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கொஞ்சம் அழகாக வளைத்தோம், ஒரு ஜனாதா மௌத்தாகிவிட்டது, ஒரு ஜனாதா மௌத்தாகிவிட்டா இன்னைக்கு எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, மையத்தை கொண்டு வச்சுட்டு சொல்லுவாங்க எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஒன்றோ பள்ளி ஹசரத் வந்து சொல்லுவாரு, அப்படி குடும்பத்தில் யாராவது சொல்லுவாரு, இந்த ஜனாதா யாருக்காவது பாரத்துக்கு இருக்குதா, ஜனாதாவுடன் யார் சரி கொடுக்கல் வாங்கல் செய்திருப்பீங்க இருந்தால் இந்த ஜனாதாவுடைய குடும்பத்தை மக்களை வந்து சந்தித்துக் கொங்கோன்னு சொல்லி நாங்க பகிரங்கமாக ஏதாவது செய்வோம். இந்த விடத்தில் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, ஜனாதா உண்மையான முஸ்லீமாக இருப்பார் என்றால் இந்த கஷ்டமான நிலைக்கு குடும்பத்தை விட்டுவிட்டு மௌத்தாக இருக்க மாட்டார். ஏனென்றால் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவன் ராவேல அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா என்று சொல்லி நித்திரை செய்ய மாட்டார், தூங்க மாட்டார். எதுவரைக்கும் தெரியுமா? அவனுடைய தலையணைக்கு கீழே நான் யாருக்கு எவ்வளவு கொடுக்கிருக்கிறேன், எனக்கு எவ்வளவு வரையிருக்குது என்று சொல்லக்கூடிய அத்தனை விடயமும் அவருடைய தலையணைக்கு கீழே எழுதி வைக்காம தூங்க மாட்டார். ஏன் காரணம்? நாங்க என்ன சொல்லுகிறோம், யாரோ ஓன பேரை சொல்லிக் கொண்டே மௌத்தாகிறேன், உன் பேரை சொல்லிக் கொண்டே மௌத்தாகிறேன், நான் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எனக்கு எவ்வளவு தர வேண்டும். இன்னைக்கு மக்கள் மௌத்தாகிறாங்க, எப்படிப்பட்ட கேவலமான மௌத்து தெரியுமா? நான் கேவலம் என்று சுட்டிக்காட்ட காரணம் ஏன் தெரியுமா? அன்பான சகோதரரே, ஒரு குழந்தை வராரு, அவருக்கு வயது 12 வயது, அவர் வந்து குறைப்பாடு முறப்பாடு செய்யறாரு, என்ன வாப்பா மௌத்தாகி 2 weeks ஆகுது, என்ன முறப்பாடுன்னு சொன்னா, எங்க வாப்பா 6 கிரெடிட் கார்டு பாவித்திருக்கிறார், 6 கிரெடிட் கார்டு பாவித்திருக்கிறார். இன்னைக்கு 6 பேங்க் எங்கட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க, 6 பேங்க் எங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நாங்க யார்கிட்ட போறது, எங்க கொடுக்கிறது. அந்த பையன் 12 வயது மகன் வாப்பாட கபரை பார்த்து சொல்றாரு, எங்களை நீங்க கஷ்டத்துல போட்டு பைத்தீங்க இல்லையா, எங்களை நீங்க கஷ்டத்துல போட்டீங்க இல்லையா, எங்களுக்கு சின்ன தந்தது வேற தொண்ட காசையா, எங்களுக்கு உடுக்க தந்தது வேற தொண்ட சல்லியவா என்று சொல்லி பச்சிலன் பாலகனுடைய உள்ளமும் வாடக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள மாட்டான். ஒரு முஸ்லீம் மௌத்தாகும் பொழுது அவருடைய தலையணைக்கு கீழே அனைத்து இருக்கும். அல்லாஹ் அந்த பழக்கத்தை எனக்கு நசீபாக்குவானாக, அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவானாக. இந்த ஜனாதா யாருக்காவது கொடுக்கவா இருந்தால் வந்து சொல்லிக்கோங்க, இந்த ஜனாதாவுக்கு கொடுக்கிறதா என்ன செய்வது? இந்த கட்டத்தில் உடையத்தை ஞாபகத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஜனாதாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இந்த ஜனாதாவுக்கு சொந்தமான பணம் அல்ல, இது அனந்தர சொத்துக்கு சொந்தமான பணம், இது அனந்தர கார்களுக்கு போக வேண்டிய ஹக்கு. அனந்தரம் என்று சொல்லக்கூடியது மௌத்தான மையத்தினுடைய மனைவியினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பங்கு இருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஜனாதாவுக்கு நீங்க 1000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறீங்க, இது ஜனாதாவுடைய பணம் அல்ல, இது அனந்தர சொத்து. இது அந்த அனந்தர சொத்துன்றும் பொழுது அந்த ஜனாதா மௌத்தாகும் பொழுது ஜனாதாவுடைய மனைவி கற்பிணியாக இருந்தால் அந்த குழந்தை கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ஆம்பளை பிள்ளையாக இருக்கலாம், பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம், ஒரு குழந்தையாக இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம், அல்லது 3 இருக்கலாம், அல்லது பிறக்கும் பொழுது இறந்து பிறக்கலாம், அல்லது பிறக்கும் பொழுது உயிரோட பிறக்கலாம். இஸ்லாம் என்பதை நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க குர்ஆனை படித்து பார்த்தீங்களா, இஸ்லாமிய லா படித்து பார்த்தீங்களா? அன்புக்குரியவர்களே, என்ன தைரியத்தில் என்ன கஷ்டத்தில் சொல்றோம் நாங்க இஸ்லாமியர்கள் என்று சொல்லி, என்ன தைரியத்தில் சொல்றோம் நாங்க இஸ்லாமியர்கள் என்று சொல்லி, இஸ்லாத்தை பற்றி படிக்கவே இல்லை, தெரிந்தது தொழுவதற்கு மாத்திரம்தான், தொழுவை போல அசைக்கிறோம். குறை சொல்லவில்லை, நான் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆர்வம் ஊட்டுகிறேன், படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆர்வம் ஊட்டுகிறேன். இந்த விடயத்தையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, ஜனாதாக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அது ஜனாதாவுடைய பணம் அல்ல, அது அனந்தரக்காரருடைய பணம். இதுல யாரு மோசடி செய்வாங்களோ அல்லாஹ் குர்ஆன்ல மூணு பாவத்தை சுட்டி காட்டுகிறான். இந்த மூணு பாவத்தை செய்யக்கூடியவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுல ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, இரண்டாவது அல்லாஹ்வுக்கு, இரண்டாவது ஒரு முஸ்லிமான மனிதனை கொலை செய்வது, மூணாவது அனந்த ரசத்தில் துரோகம் செய்யக்கூடியவர்கள், அனந்த ரசத்தில் துரோகம் செய்யக்கூடியவர்கள். எனவே இந்த தலையங்கம் இருக்கிறது, இது நீண்ட தலையங்கம். இன்னும் ஒன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வளர்ப்பு மகனுக்கு அனந்த ரசத்தில் பங்கு கிடையாது, வளர்ப்பு மகனுக்கு அனந்த ரசத்தில் பங்கு கொடுக்கப்பட மாட்டாது. வளர்ப்பு மகனுக்கு அனந்த ரசத்தில் பங்கு கொடுப்பதும் பெரும் பாவத்தில் ஒன்று. ஆனால் அவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? என் வீட்டில் வளர்ந்துட்டாரு, என் பேர்ல வளர்க்க இல்லை, இன்னொருவருடைய மகனை அவருடைய பேர்ல வச்சே நான் என் வீட்டுக்குள்ள வளர்த்து விட்டேன், என் மனைவி அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்திருக்கிறாரு, இந்த அந்த பிள்ளையை பிரிக்க முடியாது. அவருக்கு எப்படி அனந்த ரசத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டா, அனந்த ரசத்தில் அவருக்கு பங்கில்லை, அவருக்கு வேற முறையில் கொடுக்க முடியும். அதற்குரிய விடயத்தை உலமாக்களை அணுகி, உலமாக்களை சந்தித்து, அவர்களுடைய நேரங்களையும் காலங்களையும் அவதானத்தில் கொண்டு அவர்களிடத்தில் பத்துவாக்களை கேட்டு செயல்பட விருந்து கொள்ளுங்கள். கடைசியாக என்னவென்றையும் சொல்ல விரும்புகிறேன். வாலிப சமூகமே, யுவதிகளே, அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களை பார்த்து பேசுகிறேன், உங்களிடத்தில் கலைக்குகிறேன். இன்றைக்கு சமூகத்தில் அனந்த ரசத்து இருக்கிறதே, இதுல வினாவுல பிறந்த குழந்தைகளுக்கு அனந்த ரசத்தில் பங்கு கொடுக்கப்பட மாட்டார்கள். வினாவில் பிறந்த குழந்தைகளுக்கு அனந்த ரசத்தில் பங்கு இல்லை. வீட்டுக்கு வினாவுடைய புள்ள இருக்குதான்னு கேட்டா அதுக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு யுவதிகள், வாலிபர்கள் என்ன செய்றாங்க? ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப், தவறான தகவலாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு என்ன செஞ்சு சொன்னா, அந்த பெண்ணுக்கு பெண் பிரெக்னன்ஸ் ஆவித்தாள், அவருடைய வயிற்றுல புள்ள உருவாகித்தது. இப்ப ஒன்றும் செய்யலா, இப்ப என்ன தெரியுமா செய்வாங்க, ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒரு நாடகம் நடிப்பாங்க, ஒரு நாடகம் நடிப்பாங்க. அவசரமாக என்கேஜ்மெண்ட், அவசரமாக பள்ளிவாசல்ல கூடுவாங்க, அவசரமாக நிக்காகண்டுவாங்க, திடீரென்று முடிவு செஞ்சோம், திடீரென்று கூட்டிட்டுவாங்க. பார்த்தா ஏழு மாசத்துல புள்ள பிறக்குது, இந்த புள்ள ஜினாவுல பிறந்த புள்ளையா, இந்த புள்ள ஹலாத்துல பிறந்த புள்ளையா என்றதுக்கு நீங்க முடிவு செய்ய வேண்டும். இந்த புள்ளைக்கு நீங்க பங்கு கொடுப்பீங்க என்றிருந்தால், ஏனைய அனந்தர காராக்களுடைய பங்கத்தான் நீங்க கனவாண்டு எடுத்து கொடுக்கிறீங்க. இஸ்லாம் இதெல்லாம் பேசி இருக்கிறது. எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஹலாலான முறையில கபில் துணிக்காக, இந்த பெண்ணை என்னுடைய ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்றதற்கு பிறகுதான் அந்த குழந்தைக்குரிய அத்திவாரம், அந்த குழந்தைக்குரிய ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் இஸ்லாம் பேசியிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த தலையங்கத்தில் வட்டியை விடவும் ஒரு கொடூரமான பாவம் தான் அனந்த ரசத்தில் துரோகம் செய்யக்கூடியவர்கள். வீட்டுக்கு வந்த மருமகனும், வீட்டுக்கு வந்த மருமகளும் என்ன செய்வாங்க? வீட்டுக்கு யாருக்கு சொத்துக்கள் போக வேண்டுமோ அவர்களுடைய சொத்தை எல்லாம் அபகரித்து திருடி தின்னக்கூடிய காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இரக்கமாக சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன், அல்லாஹ் தௌபாவுடைய கதவை இன்னும் திறந்து வைத்திருக்கிறான், தௌபாவுடைய கதவை இன்னும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே சந்தர்ப்பத்தை தழுக விடாதீர்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது, பேரன் செய்யக்கூடிய மகா பெரிய தவறு, அதுவும் ஹராமான ஒரு நடவடிக்கை தான். என்னவென்று சொன்னா, லாஸ்ட் வில், வாப்பா தண்ட சொத்தம் பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பாரு, தண்ட மவுத்தோட சம்பந்தப்படுத்தி, என் மவுத்துக்கு பிறகு இது மூத்த மகனுக்கு, என் மவுத்துக்கு பிறகு இது இரண்டாவது மகனுக்கு, என் மவுத்துக்கு பிறகு என் மனைவிக்கு என்று சொல்லி மவுத்தோட சம்பந்தப்படுத்தி அந்த சொத்தை எழுதி வைப்பாங்க என்றிருந்தால், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட லா நீங்க எழுதி வைத்திருப்பது இந்த நாட்டு சட்டத்தின் படிக்கு சரியாக இருந்தாலும் சரியாவுடைய சட்டத்தின் பிரகாரம் அது எக்ஸெப்ட் பண்ணப்பட மாட்டாது. நீங்க அப்படி எழுதி கொடுத்தாலும் கூட குழந்தைகள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும், வாப்பா அப்படி எழுதி வச்சுட்டு போனாலும் கூட அது என கெடுக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய பார்வையில அது பூலுக்குத்தான் வர வேண்டும், அனந்தர சொத்தாக மருவம் மாற்றப்பட்டு என்ன செய்யப்படும் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரத்தை, அது அனந்தர சொத்தாகத்தான் பங்கு வைக்கப்படவே தவிர அது வாப்பட வசியத்தாக, வாப்பட லாஸ்ட் வில்லாக அது பங்கு வைக்கப்பட முடியாது என்பதை அனந்தர காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று வாப்ப கேட்பாரு, மாப்பமார கேட்கிற கேள்வித்தான், எப்படி இவங்களுக்கு சொந்தமாக எழுதி கொடுக்கிறது, எங்களை விட்டு போயிடுவானே. இன்னைக்கு வாப்பா மகனுடைய உறவே சொத்துக்காக வேண்டி மாறிவிட்டது, மகன் வாப்பாவோட இருக்கிறதே தனிக்கிற வாப்பட சொத்துக்காக வேண்டித்தான். வாப்பா ஓப்பனா சொல்றாரு, சொத்தை எழுதி கொடுத்துட்டா மகன் போயிடுவானே, நான் எப்படி இவனை கட்டி வைக்கிறது, எப்படி கட்டி வச்சிருக்கிறது தெரியுமா? கோல் ரோட்ல உள்ள புரோபர்ட்டி உனக்கு தந்திருக்கிறேன், என்னிடம் இருந்தா தான் கிடைக்கும், உன்ற விருப்பத்துக்கு கல்யாணம் முடித்தா தரமாட்டேன் என்று சொல்லித்தான் எங்க பிள்ளைகளை நாங்க எங்களோட வச்சுக் கொண்டிருக்கிறோம். அந்த உறவு இஸ்லாமிய உறவு அல்ல, அந்த உறவு இஸ்லாம் அறிவுறுத்தல்ல. இஸ்லாம் சொல்லுது, உங்களோட புள்ள நீங்க அடிச்சு வெளியே போட்டாலும் அவன் சொல்றான் உங்களோட காலடியத்தான் என்ன சுவர்க்கம் இருக்குது, உங்களை விட்டு நான் எங்க போக, உங்களை விட்டு நான் எங்க போக. உமா சொல்றா நீ தொலைஞ்சி போ, மகன் சொல்றா நீ என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல உமா, உங்களோட காலுக்கு கீழே என்ன சுவர்க்கம் இருக்குது, என்ன எங்க விரட்டுறீங்க, நான் உங்கள்கிட்ட தான் இருக்க போறேன் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்தல்வானாக. குழந்தைகளே, வாலிபர்களே, ஒன்று ஞாபகத்தை வச்சுக்கோங்க, உங்களோட வாப்போர் சொத்தை உங்களுக்கு தந்துட்டாரு, அவர் எப்படி கிஃப்டாக தந்துட்டாரு, கிஃப்டாக தந்தாரு இன்றைக்கு என்பதாக வச்சுக்கோங்க. உங்களோட பேருக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டு டைட்டில் உங்களோட பேருக்கும் திரும்பி உங்களோட பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டு விட்டது, உங்களோட கையில தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீங்க தான் 100% சால் ஓனர், அதனுடைய அந்த ப்ராப்பர்ட்டியில ஓனர்ஷிப் உங்களுக்கு தான் இருக்குது. 6 மாசத்துக்கு பிறகு வாப்பா வந்து சொல்றாரு, மகனை பார்த்து அந்த ப்ராப்பர்ட்டியை எனக்கு தந்துடுவாப்பா, எனக்கு அது தேவைப்படுகிறது என்று சொல்லி உங்களோட வாப்பா உங்கள்கிட்ட கேட்டா, கேட்டது மட்டும்தான், நீங்க சொல்ல தேவையில்ல, வாப்பா நான் திருப்பி தந்துட்டேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல தேவையில்ல, வாப்பா கேட்ட வார்த்தையை கொண்டே அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய டைட்டில், அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஓனர்ஷிப் மகனுக்கு வாப்பாக்கு தானாக திரும்பிவிடும். நீங்க சொல்லலா எனக்கு தான் இருக்குது, நான் வழக்கு பேச போறேன், உங்களோட வழக்க கொண்டு இந்த ஹராம் ஹலாலாக மாட்டாது, உங்களுக்கு ஜட்மெண்ட் தரவேலும் கோர்ட்ல, பிரிட்டிஷ் லோ படிக்கு இஸ்லாமிய லோ படிக்கு உன வாப்பா தந்த ப்ராப்பர்ட்டிய உன வாப்பா உனக்கு திருப்பி கேட்டா, வாப்பா நான் தந்துட்டேன் என்று வீட தூக்கி வாப்பட கையில கொடுக்க தேவையில்ல, வாப்பா கேட்டதுமே அந்த சொத்து வாப்பட சொத்தாக மாறிவிடும் என்பதையும் கருத்தில வச்சு, என்பதையும் உள்ளத்தில வச்சு செயல்பட ஆரம்பியுங்கள், செயல்பட ஆயத்தமாகுங்கள். அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அது கொஞ்சமாக இருக்கலாம், கோர்ட்ல போயிட்டு வழக்கு பேசி பெரிய ஒரு போஷன் கிடைக்கேறும், ஆனா நிச்சயமாக சொல்லுவேன் அது சாபத்துடன் வந்து சேரக்கூடிய பணம், குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் பங்கு வச்சு வரக்கூடிய பணம் கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுல பரக்கத்து செய்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாஇக ஹுமுல் காஃபிரூன், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாஇக ஹுமுல் ஃபாஸிகூன், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாஇக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எதை இறக்கி வைத்திருக்கிறேனோ இதை கொண்டு யாரு தீர்ப்பு செய்யவில்லையோ, இதை யாரு வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண இல்லையோ, அவங்க காஃபிர்கள், அவங்க ஃபாஸிகீன்கள், அவங்க ஸாலிமீன்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. எனவே அன்பே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உண்மையை உண்மையாக விளங்கி அனந்தர சொத்துடைய விடயத்திலும் வசியத்துடைய விடயத்திலும் வக்புடைய விடயத்திலும் உம்மத்துடைய நலனை பேணி நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.